الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا. وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما. وقال الله تبارك وتعالى وإنك لعلى خلق عظيم. وقال الله تبارك وتعالى واتبعوه لعلكم تهتدون.
صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. وقال عليه الصلاة والسلام أيضا بعثت لأتمم مكارم الأخلاق. وقال عليه الصلاة والسلام أيضا ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء، أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்தமான மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், சபவுத்தாபிங்கள் மற்றும் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நன்றியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு ஒசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற சமூகங்களில் அல்லாஹுக்கு மிகவும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்ட ஒரு சமூகம் அது நாங்களாகத்தான் இருக்க வேண்டும். இறுதி தூதர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தான் அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பாடுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன் காரணம், இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட பல்வேறு வேத நூல்கள் இருக்கின்றன. தௌரா, ஜபூர், இன்ஜீல் என்றும் இன்னும் பல்வேறு சுஹுஃபுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு இறக்கி இருக்கின்றான். அவைகள் அனைத்தினுடைய சாரம்சத்தையும் உள்ளடக்கிய அவற்றில் பொதிந்திருக்கக்கூடிய எல்லா வகையான புத்திமதிகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனை இறக்கி ரப்பு எங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறான். குர்ஆன் தான் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட ஆக சிறந்த நூல், ஆக சிறந்த வேதம், ஆக சிறப்புக்குரிய வழிகாட்டி. அந்த சிறப்போடு நிறுத்திக் கொள்ளவிடன் அந்த குர்ஆனை எந்த ரசூலுக்கு என்ன நபிக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தானோ அந்த ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவரும் மாத்திரமல்ல, அல்லாஹினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுடையவும் செய்யதாக எல்லா படைப்பினங்களிலேயும் மிக சிறந்தவர்களாக ஹதரத் ஜிப்ரஹீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விடவும் மேன்மை மிக்கவர்களாக அவர்களை அனுப்பியிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நபியை, அப்படிப்பட்ட ஒரு ரசூலை தான் எங்களுக்கு ரசூலாக, எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களுக்கு நேர்வழி காட்டித்தரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக, இந்த உலகத்தினுடைய லாபத்துக்காக எத்தனையோ சமூகங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அந்த சமூகங்களில் மிக சிறந்த சமூகம் என்று பெயர் பெற்ற ஒரு சமூகமாக, மிக சிறந்த உம்மத் என்ற பெயரை வாங்கிய ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் ஒரு நபராக அல்லாஹ் என்னை தெரிவு செய்திருப்பது நன்றி செலுத்துவதற்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு காரணியாகும். மிக சிறந்த வேதம், மிக சிறந்த ரசூல், மிக சிறந்த உம்மத் இவற்றை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் கௌரவப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ரப்புக்கு நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் நன்றியுள்ளவர்களாக இருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவ்வாறு நாம் வந்திருக்கக்கூடிய இந்த உம்மத்தின் நமது தலைவர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த உம்மத்தின், இந்த சமூகத்தின் ஒரு பிரஜையாக பிறக்க கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். முன்னால் இருந்த சமூகத்தில் உள்ள நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள், நாங்களும் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய உம்மத்தின் ஒரு மனிதராக பிறந்திருக்க கூடாதால் பல நபிமார்கள் அல்லாஹுடத்தில் கோரிக்கை விடுத்தார்கள், எங்களை நபியாக ஆக்காவிட்டாலும் பரவாயில்லை, கடைசி தூதருடைய உம்மத்தில் ஒரு சாதாரண மனிதனாக அனுப்பிவிடு என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த உம்மத்தினுடைய சிறப்பை அந்த நபிமார்கள் அந்த காலத்திலே பார்த்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சிறப்பு மட்டும் போதும், வேறு சிறப்புகளை தேவை இல்லை என்ற அளவுக்கு மிக சிறந்த ஒரு சிறப்பு அதே. அது என்ன சிறப்பு என்றால், நாங்கள் அனைவர்களும் இந்த உலகத்தை விட்டு போக இருக்கின்றோம். யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு நிரந்தர பிரஜைகள் எவரும் கிடையாது. பிறந்த அனைவர்களும் மௌத்தாகியே ஆக வேண்டும். பிறந்த அனைவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயே ஆக வேண்டும். அனைவர்களும் மௌத்தானதற்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்டவுடன் கபர்கள் பிளக்கும். கபர்களில் இருந்து மக்கள் வெளியே வருவார்கள். மக்கள் வருவது 1000-2000 அல்ல, 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, 100 கோடி 200 கோடி பேர் அல்ல. சையிதுனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஆரம்பித்து கடைசியாக எந்த மனிதர் இறந்து போகிறாரோ அவர் வரைக்கும் உள்ள எண்ணிலே சொல்ல முடியாத கோடான கோடி மக்கள் அந்த சூருடன் எழும்புவார்கள். அந்த காட்சி எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் அந்த காட்சியை வர்ணிக்கிறது, ஈசல்களை போன்று வருவார்கள். யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராசில் மப்தூஸ், அந்த நாளிலே அடியார்கள் விரிந்து பறந்து வரக்கூடிய ஈசல் கிளைகளை கொண்டு இருப்பார்கள். மழை பெய்கின்ற நாளில் மகரிபுடைய நேரத்தில் இந்த லைட்டுகளை சுற்றி ஈசல்கள் வந்திருக்கும். எங்கிருந்து வருகிறது, எத்தனை வருகிறது என்று எங்களுக்கு கணக்கிட்டுக் கொள்ள முடியாது.
அவ்வளவு ஈசல்கள். இது போன்ற தவறுகளில் இருந்து மனிதர்கள் வெளியேறுவார்கள். யாரு மனிதர்கள்? நானும் நீங்களும் தான். எழும்புகின்ற யாருக்கும் உடலிலே உடுப்பு இருக்காது. அனைவர்களும் நிர்வாணமாக இருப்பார்கள். காலில் செருப்பு இருக்காது. தலையை மறைப்பதற்கு தொப்பி இருக்காது. சூரியன் பல லட்சம் ஒளிமயில்களுக்கு அங்கே கிடையாது. சூரியன் உன்னதை முளத்துக்கு மேலே தலைக்கு நெருக்கமாக இருக்கின்றது. கீழே இருப்பது மண் தரை கிடையாது. கீழே இருக்குகின்றது செம்பு தரை. உன்னதை முளத்துக்கு மேலே சூரியன் இருந்து கீழே செம்பு தரை இருந்தால் எவ்வளவு கொதி கொதிக்கும். வியர்வை வடியாது. வியர்வை முகத்தில் கொட்டாது. வியர்வை ஆறாக ஓடும். ஹதீஸில் இருக்கிறது, தங்களுடைய உடல்களிலிருந்து ஓடக்கூடிய வியர்வையில் சில மக்கள் மூழ்கி விடுவார்கள். வியர்வை ஆறாக ஓடும். வியர்வையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள உடம்பிலே ஆடை கிடையாது. நிர்வாணம். இந்த கடினமான கட்டம் எங்கு நடக்கிறது என்றால் உன்னால் தெரிவிடுகின்றது நரகம். நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிறது பாலம். மலக்குகளுக்கு உத்தரவு வரும். அந்த பாலத்துக்கு முன்னால் எல்லா மக்களையும் கொண்டு போய் நிறுத்துங்கள். குர்ஆனிலே சூரத்து ஸாஃபாத்தில் இருக்கின்றது. இவர்களுக்கு நரகத்தின் பாலத்துக்கு போகின்ற வழியை காட்டுங்கள். சிராத்தில் ஜஹீம், ஜஹீமுடைய பாலம். ஜஹீமுக்கு முன்னால், ஜஹீமுக்கு மேலால் இருக்கின்ற பாலம். இந்த இடத்தை தான் மஹ்ஷருடைய மைதானம் என்று குறிப்பிடுவோம். அந்த இடத்துக்கு வராமல் யாரும் சொர்க்கம் போக முடியாது. ஒவ்வொரு ரசூலும் வர வேண்டும், ஒவ்வொரு நபியும் வர வேண்டும், ஒவ்வொரு சஹாபியும் வர வேண்டும், ஒவ்வொரு வலியும் வர வேண்டும், ஒவ்வொரு ஆலிமும் வர வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகுவீங்க. அந்த இடத்துக்கு வராம சொர்க்கத்துக்கு பாஸ் பண்ணீங்களா? அங்கு வந்துதான் ஆகணும். இந்த கொடுமையான கஷ்டமான நிலைமை, இந்த நிலையிலிருந்து எப்படி முயற்சி பெறுவது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவது என்று, யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாமல் மக்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டம் ஓதுவாங்க. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இந்த சரித்திரம் முழுமையாக சஹீஹுல் புகாரியில் பதியப்படுகின்றது, சஹீஹ் முஸ்லிமிலும் பதியப்படுகின்றது. அங்கே ஓடுவார்கள் ஹஜரத் ஆதமிடத்தை, அவர்களை பிடிக்காமல் சாதிப்போம். சொல்வார்கள், அன்தா அபுல் பஷர் ஹலகக்கல்லாஹு பியதிஹி வநஃபக ஃபீக மின் ரூஹிஹி, நீங்கள் தான் மனித குலத்தின் தந்தை. தாய் தந்தை இல்லாமல் ரப்பு தன்னுடைய விசேட குதிரத்தினால் படைத்தான். அவனுடைய ரூஹிலிருந்து உங்களுக்கு ஊதி இருக்கிறான். நீங்க எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்வாங்க. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வாங்க, நீங்க எனக்கு வேற சொல்றீங்க, நானே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு காய சாப்பிட்டுட்டு சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை நெருங்க கூடாது என்று எனக்கு சொல்லி இருந்தான். அந்த மரத்தை நெருங்கி சாப்பிட்டு விட்டேன். அதை பற்றி என்னிடம் கேட்பான ஒன்று பயமாக இருக்கிறது. நஃப்ஸி நஃப்ஸி, நான் என்னை பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் வேறு ஆளை பாருங்க, யாரிடத்துல போங்க. முதலாவது ரசூல் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஹதரத்து நூஹிடத்துல போங்க. சும்மா சிந்திச்சு பாருங்க, 100,000 பேர் அங்கிருந்து இங்க ஓடி வந்தாலே எத்தனை பேர் மிதிப்பட்டு மூத்தா போறாங்க. ஹஜ்ஜில சன நெரிசல்ல எத்தனை பேர் மௌத்தாகிறாங்க. 20-30 லட்சம் ஜனம் மக்கள், 20-30 லட்சமா, 20-30 கோடியா, எண்ணிக்கையில் சொல்ல முடியாத கோடான கோடி ஜனம். ஒவ்வொரு நபியும் அடுத்தடுத்த ரூம்ல நிற்க மாட்டாங்க. அந்த பிரமாண்டமான மைதானத்தில் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு திசையில் நபிமார்கள் இருப்பார்கள். அங்கிருந்து அலை மோதிக்கொண்டு ஹஜரத் நூஹிடத்திலே வருவார்கள். நீங்க எங்களுக்காக பேசுங்க, இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக சொல்லுங்க. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, நீங்க சொல்றீங்க உங்களுக்காக பேச சொல்லி எனக்கு ஒரு மக்பூலான துஆ தரப்பட்டிருந்தது. உம்மத்துடைய லாபத்துக்காக துஆ செய்ய, அந்த துஆவை நான் உம்மத்தை அழிக்கிறதுக்கு பதுவாவாக பாவிச்சிட்டேன். உனக்கு தந்த துவாவை நீ பதுவாவாக பாவிச்சா என்று என்கிட்ட கேட்பானோன்னு நான் பயத்தில் இருக்கிறேன்.
நீங்கள் போங்கள், அல்லாஹ்வுடைய கூட்டாளி ஹலீலு ரஹ்மான் ஹதரத்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல போங்க, ஓடுவாங்க கூட்டம் ஹதரத் இப்ராஹிம் இடத்துல.
ஹதரத் இப்ராஹிம் சொல்லுவாங்க, என்னுடைய நாவால மூணு பொய்கள் பேசப்பட்டது. உண்மையில் அது பொய்கள் அல்ல, நிர்பந்தமான நிலைமைகள். அந்த நிலைமைகளில் அவ்வாறு பேசத்தான் வேண்டும், மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனாலும் வெளித்தோற்றத்தில் பொய்ய போன்ற தெரிஞ்சிச்சு. அந்த மூணு பொய்களையும் ஏன் பேசினாய் என்று நான் கேட்பானோன்னு நான் பயத்தில் இருக்கிறேன், என்னால பேச முடியாது.
நீங்க போங்க, அல்லாஹுடைய கனிமம்தான், அல்லாஹுடன் பேசியவர் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போங்க. ஈது மூசா,
அந்த கூட்டம் அப்படியே மோதிக்கொண்டு வருவாங்க ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹஜரத் மூசா சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் எப்படி பேசுறது, ஏதோ ஒரு நண்பருக்கு உதவி செய்ய போய் அந்த நண்பருடன் சண்டைக்கு வந்த மனிதனுக்கு அடிக்க போய் அவன் இறந்து போய்விட்டான், அல்லாஹ் என்னை கொலைகாரன் என்று பிடிப்பானோன்று பயமாக இருக்கு.
நீங்க போங்க அல்லாஹுடைய ரூஹான ஹஜரத் ஈசா இடத்துல. ஹஜரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல மக்கள் வருவாங்க.
ஹஜரத் ஈசா அலைஹி ஸலாம் சொல்லுவாங்க, முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்துல போங்க.
மக்கள் எல்லாரும் வருவாங்க ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாமா அப்துல் வஹாப் ஷஆரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்களுடைய உம்மத்தில் ஒரு முஸ்லிமாக பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து இந்த ஹதீஸை அவர் படிக்கிறாரோ, ஷஃபாத்துடைய ஹதீஸை படிக்கிறாரோ, அதை ஞாபகம் வைக்கிறார்களோ,
அவர்கள் யாரும் மஷர் மைதானத்தில் இந்த தடுமாற்றத்துக்கு உள்ளாக மாட்டார்களாம். ஏன் காரணம்,
அவர்களுக்கு தெரியும் யாருக்கு ஓடியும் இங்கு வேலை நடக்காது, இந்த காரியம் எந்த நபியாலும் செய்ய முடியாது, எங்களுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹினால் மட்டும்தான் இந்த ஷஃபாஅத் செய்ய முடியும்.
அதனால கலக்கம் இல்லாம இருப்பாங்களாம். கடைசியாக வருவாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க உம்மத்தை கண்டுடனே சொல்லுவாங்க,
அனலஹா அனலஹா, இதற்குரியவன் நான் தான், உம்மத்தி உம்மத்தி, எனது சமூகமே எனது சமூகமே, வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள்.
இந்த ஒரு பாக்கியம் மட்டுமே போதும் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்து ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து அவர்களுடைய ஹதீஸுகளை அதற்குரிய ஹல்காக்களில் மஜ்லிஸுகளில் இருந்து இந்த ஹதீஸுகளை காது கொடுத்து கேட்டு படித்து அதை மக்களுக்கு போதித்து அதை தன்னுடைய சிறார்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை மனைவிமார்களுக்கும் சொல்லிக் கொடுத்து
உலகத்தில் வாழ கிடைக்கிறது, அவர்களுக்கு இந்த ஒரு சிறப்பு மட்டும் போதுமானது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய ஹபீப் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தையே விஞ்சுகின்ற அளவுக்கு ஒரு மாமனிதராக உருவாக்குறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆரம்ப காலத்தை பார்த்தால்
யாரும் கடவுள் கூட நினைக்க மாட்டார்கள், இப்படியான ஒரு ரசூலாக வருவார்களா என்று யாரும் கடவுள் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள்.
ஏன், ஒரு பறவையில் இரண்டு சிறகுகளும் உடைந்து போனதை போன்று தாயும் தந்தையும் இழந்த நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எழுப்பினார்கள். பொதுவாக ஒரு குழந்தையில் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தில் தாய் தந்தையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. தகப்பன்மாரிடம் சில தன்மைகள் இருக்கும், அது தாயிடத்தில் இருக்காது. தாய்மார்களிடம் சில தன்மைகள் இருக்கும், அதை சகப்பன்மார்கள் எடுக்க முடியாது.
தகப்பன் பிரதானமாக ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்துவார். முதலாவது பிள்ளையினுடைய கல்வியில்,
பிள்ளை படித்த இல்லையே போதை இல்லையே, தாயை விடவும் தன்னைக்குத்தான் கவலை கூட.
இரண்டாவது ஒழுக்கம்,
ஒளித்த இனமாக நடந்த ஆத்திரம் வர்றது வாப்பத்து தான். கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஒரு தங்கை கூடுதலான கவனம் செலுத்துவார். தாய் ரெண்டு விஷயத்துல கவனம் செலுத்துவாங்க கூடுதலாக. ஒன்று குழந்தையினுடைய உணவு, இரண்டாவது குழந்தையினுடைய ஆரோக்கியம். கொஞ்சம் பசியாக இருந்தா உண்மைதான் சொல்லுவா, ராவு சாப்பிடாம தூங்கிட்டான், அவக்குத்தான் கவனம். கண் கொஞ்சம் சிவப்பாக இருந்தா அந்த தாய் தான் சொல்லுவார், காய்ச்சல் போல இருக்குது, தலைவலி போல இருக்குது, மருந்துடுங்க. தந்தையை போட்டு உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார், அழுத்திக் கொண்டே இருப்பார், மருந்தெடுங்க மருந்தெடுங்க. ஏன் ஆரோக்கியத்தில் ஒரு தாய்க்கு கவனம் அதிகம். எங்களது அன்பு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசயமானவர்கள். பிறக்கும் போதே ஒரு சிறகு உடைந்தவர்களை போன்று தந்தையை காணாமலே பிறக்கிறார்கள். அநேகமான குழந்தைகள் பிறக்கும் போதே சிரித்த முகத்துடன் தன்னுடைய தந்தை இருப்பதை பார்ப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் தந்தை இல்லாமல் உலகத்தை பார்க்கிறார்கள். பிறந்ததே அனாதையாக யதீமாக பிறக்குகின்றார்கள். தந்தையின் பழுக்களையும் தந்தையுடைய பொறுப்பையும் தானே எடுத்து செய்கின்ற மாபெரிய பொறுப்பை அந்த தாயார் சுமக்குகின்றார்கள். தனது மகனையும் அழைத்துக் கொண்டு உதவிக்கு ஒரு பெண்ணாக உம்மு ஐமன் என்ற பெண்ணையும் அழைத்துக் கொண்டு மதீனா முனவராவுக்கு ஒரு பிரயாணம் செய்கிறார்கள். அங்கிருந்து திரும்பி வரும்போது என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே ஒரு தேவைக்காக நிற்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 வயது. தூங்கும் போதும் எந்த தாயின் முகத்தை பார்த்துக் கொண்டு தூங்க வேண்டுமோ, விழித்தவுடன் எந்த தாயின் முகத்தை பார்த்துக் கொண்டு ஒரு குழந்தை எழும்புவோ, தன்னுடைய விளையாட்டை தன்னுடைய தாய் பார்த்து மகிழ வேண்டும் என்று எந்த ஒரு குழந்தை விரும்புமோ, தனக்கு உணவூட்ட வேண்டும், தனக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், தான் வெளிவாசல் போனால் சுத்தம் செய்துவிட வேண்டும், இவ்வளவு தேவைகளுக்கும் ஒரு தாயை ஒரு குழந்தை எதிர்பார்க்கிறது. அந்த தாய்க்கு நோய் வருகிறது, உயிர் உடலை விட்டு பிரிகிறது. உம்மு ஐமன் குறிப்பிடுகின்றார், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடன் போய் கதைத்து பார்க்கிறார்கள். தாயே உம்மி என்று கட்டி அழுகிறார்கள். தாய் கழிக்கிறாள், எப்படி கழிக்க முடியும், உயிரிழந்திருக்கிறார், உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். ஜனாஜாவை கட்டி அணைத்து முஹம்மது ரசூலுல்லா முத்தம் கொடுக்கிறார்கள். இவ்வளவு காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருந்த ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி அவர்களுடைய முதுகை தட்டி கொடுத்து ஒரு தாயுடைய அரவணைப்பை வைத்திருப்பதை போன்று வைத்து மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். 5 2 சிறகுகளும் முறிந்த ஒரு பறவையை போன்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லா இருக்கிறார். கல்வியையும் ஒழுக்கத்தையும் சீராக கற்றுக் கொடுக்கும் தகப்பனும் இல்லை, உணவையும் தனது ஆரோக்கியத்தையும் கவனிக்கும் தாயும் இல்லை. தன்னுடைய பாட்டனாரின் பராமரிப்பிலே நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் இருக்கிறார். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபாக தெரிவு செய்து விட்டால், தன்னுடைய ஹலீலாக தெரிவு செய்து விட்டால், தனது நேசத்துக்குரிய அன்புக்குரிய நேசராக ரப்பு தெரிவு செய்து விட்டால், தாயால் தாயினுடைய செதுமத்தை நான் செய்கிறேன், தந்தையினால் உங்களுக்கு வர வேண்டிய சேவைகளை நான் செய்கிறேன், ரப்பே பொறுப்பெடுக்கிறான், கல்விக்கு பொறுப்பு நான், ஒழுக்கத்தை கற்றுத் தருவதற்கு பொறுப்பு நான், உணவு தரும் பொறுப்பு என்னுடையது, நோய்க்கு மருந்து தருவது பொறுப்பு என்னுடையது, தாய் தந்தையர்களுடைய முழு பொறுப்பையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகத்தில் தகப்பன் இல்லாமல் இருக்குகின்ற ஒரு பிள்ளை கூட ஊரிலேயாவது நல்லா இருந்தா பெரிய செய்தி. தாயும் தந்தையும் துபாயில, தாயும் தந்தையும் சவுதியில, அநேகமான பிள்ளைகளை பாருங்க, பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை, பாதை வழியில சுத்திக்கிட்டு இருப்பாங்க, கல்வியிலையும் கவனம் இல்லை, ஒழுக்கமும் இல்லை, உணவிலையும் சரியான ஒரு பேணுதல் இல்லை. அந்த பிள்ளைகள் உருப்பட்டு வருவதே ஒரு பெரிய ஒரு விஷயம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக 2 உடைந்ததை போன்ற ஒரு அனாதையாக 5 மாறி ஹஜரத் ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்தை முந்திக் கொண்டு போன ஒரு சையீதாக பரிணமிக்கிறார்கள்.
இந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹுடைய குர்ஆன் வர்ணிக்கிறது என்றால், அவர்களுடைய உடலில் உள்ள பல உறுப்புகளை குர்ஆன் பேசி இருக்கின்றது. அவர்களுடைய முகத்தை தலையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களுடைய கையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர்களுடைய நெஞ்சை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர்களுடைய உடலில் எத்தனையோ உறுப்புகளின் சிறப்புகளை, அல்லாஹ் அந்த உறுப்புகளுக்கு கொடுத்த ஞாபகத்துகளை குர்ஆன் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், வன்னஜிமி இதா ஹவான்ற சூரத்தை ஆரம்பிச்சோம் என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசுத்தப்படுத்தி பேசுகிறார். முதலாவது குறைக்குகிறார், அவர்களுடைய புத்திக்கு சக்தி கொடுக்கிறார். எவ்வளவோ படித்தவர்கள், அறிஞர்கள், படித்த மாமனிதர்கள் ஒரு நிமிடத்திலே வழிகட்டு போயிடுறாங்க. ஒரு நிமிடத்தில் வழிகட்டு போயிடுறாங்க. பெரிய அறிஞர், பெரிய படித்தவர் திடீரென்று வழிகட்டினுடைய வார்த்தைகளை பேசுகிறார், நரகவாதியாக மாறி போய்விடுகிறார். அறிஞராக மாலையில் இருந்தவர் காலையில் வழிகட்டின் தலைவனாக மாறுகிறார். உலகத்தில் பார்க்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய தலையில சிந்தனையில வழிகட்டு சிந்தனை இல்லை, எல்லாம் இருக்குது நேராக. وَالنَّجْمِ إِذَا هَوَى مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى. நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக, மா வல்ல சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் வழிகட்டு போகல. குர்ஆனுடைய சர்டிபிகேட், குர்ஆனுடைய உத்தரவாதம், அவர்களுக்கு வலாலத் இல்லை. வலாலத்தை குர்ஆன் நஃபி செய்கிறது. புத்தியும் சிறப்பானது. அதற்கு பிறகு ரப்பு சொல்லுகிறான், அவர்கள் பேசும் போது நினைத்ததை எல்லாம் பேச மாட்டாங்க. நீங்கதான் வாய்க்கு வந்ததை எல்லாம் கதை சிலுவீங்க, உங்களோட புத்திக்கு பட்டதை எல்லாம் கதை சிலுவீங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹ் அப்படி கதைக்கிறவங்க இல்ல, வஹியத்தான் கதைப்பாங்க. வமா யன்திகு அனில் ஹவா, மனு இச்சைப்படி பேச மாட்டாங்க. அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதை மாத்திரமே அவர்கள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை இல்லை என்று நாங்கள் கைவிட்டோமா? அறிவு இல்லாமாக்கினோமா? அறிவை குறைத்தோமா? உலகத்தில் யாரிடமும் கருமடித்து படிக்கல. ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுக்கு யாரும் ஆசிரியர் இல்லை. ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுக்கு யாரும் உஸ்தாத் இல்லை. எந்த மனிதனிடமும் படிக்கல, எந்த ஜின்னிடமும் படிக்கல, எந்த மலக்கிடமும் படிக்கல. ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் படித்தாங்க அல்லாஹ் விளக்கினார். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லமஹு ஷதீதுல் குவா, பலம் மிக்க அல்லாஹ் அவர்களுக்கு கல்வியை போதித்தான். அல்லாஹ் கல்வி போதித்தான். அந்த மாஸ்டர் பெரிய மாஸ்டர், அந்த உஸ்தாத் பெரிய உஸ்தாத். யார்? அர்ஹமுர் ராஹிமீனாகிய அல்லாஹ். அல்லமஹு ஷதீதுல் குவா. ஒழுக்கத்தையும் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தான் படித்து கொடுத்தார். ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாகிறது, திருமதியிலே என்று நினைக்கிறேன், சொன்னாங்க நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எனக்கு ஒழுக்கம் கற்றுத்தந்தது யாரு? நிறைய பேர் ஒழுக்கம் படிக்கிறது வாப்பாட்ட, தாத்தாமார்கிட்ட, மாமாக்கிடத்துல, உஸ்தாதிடம், ஆசிரியரிடம். எனக்கு ஒழுக்கம் கற்றுத்தந்தது எனது ரப்பு என்றான். என்னுடைய ரப்பு எனக்கு அதபு படித்து தந்தான், மிக அழகாக என்னை ஒழுக்கப்படுத்தினான் என்று ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளவு உயர்ந்த ஒரு ரசூலை தான் நாங்கள் எங்களுடைய சையீதாக, தலைவராக எடுத்திருக்கின்றோம். அவர்களை, அவர்களுடைய உடலையும் கல்வியையும் மட்டுமல்ல குர்ஆன் பாராட்டுகிறது. அவர்களுடைய ஈமானுடைய மஜ்லிஸுகள், அவர்களுடைய இல்முடைய மஜ்லிஸுகள், குர்ஆனுடைய ஹல்காக்களில் எந்த ஒழுக்கம் பெற வேண்டும் என்பதையும் குர்ஆன் கற்றுத் தருகிறது. இன்று நடக்குகிற குர்ஆனுடைய ஹல்காக்களும் அன்று நடந்த ஹஜரத் ரசூலுடைய குர்ஆன் ஹல்காவை கொண்டுதான். இன்று நடக்குகின்ற ஹதீசுடைய பாடங்களும், ஹதீசுடைய மஜ்லிஸுகளும், அவைகள் அனைத்தும் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸை போன்றதுதான். புகாரி ஷரீஃபில் பதியப்படுகின்றது, ஒரு கூட்டம் வந்தார்கள், பனு தமீம் என்ற கூட்டம். அவர்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய கோத்திரத்துக்கு ஒரு தலைவரை நியமிச்சுட்டாங்க, ஒரு அமீர் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியஸ்தர்களோட மஷூரா செஞ்சாங்க. ஹஜ்ரத் அபூபக்கரிடத்துல கேட்கிறாங்க, யாரை நியமித்தா நல்லா? அவர் சொல்றாரு, காக்கா என்ற ஒரு மனிதர் இருக்கிறார், ரொம்ப நல்லவர், அவர் நியமிக்க யார் சொல்லலாம். அடுத்தது கேட்டாங்க சையிதுனா உமர் இடத்துல, உமர் உங்களோட யோசனை எப்படி? அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற இருக்கிறார், மக்களிடத்தில் அவருக்கு வரவேற்பு இருக்கிறேன், அவரை போட்டா நல்லம் தானே. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உமர் இடத்துல சொன்னாங்க, உமர் இந்த பாருங்க, எப்பவுமே நான் உண்ட சொன்னா நீங்க வேற எந்த சொல்றதுதான் உங்களோட வழக்கம், என்னோட அட்டாக் பண்ணிக்கொண்டு வாடுறதுதான் உங்களோட வேலை. மாறத்த இல்லா ஹிலாஃபி, நீங்க வேறொருத்தருடைய பேரை சொன்னது எனக்கு மாற்றம் செய்யணும் என்று தானே. அவர் இல்லை என்ற இவர் ஓம் என்ற கொஞ்சம் சத்தம் உயர்ந்துருச்சு, அந்த மஜ்லிஸ்ல கொஞ்சம் சத்தம் உயர்ந்துருச்சு. இந்த சத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றுமே பேசல, ரசூலுல்லாஹ்வை முன்னால வைத்துக் கொண்டு சத்தத்தை உயர்த்தினார்களே, அல்லாஹுடைய தூதர் ஒன்றும் பேசல. சப்தத்தை உயர்த்தினது அபூ ஜஹல் அல்ல, சப்தத்தை உயர்த்தினது முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை அல்ல, நபிமார்கள் அனைவர்களுக்கும் பிறகு உலகத்தில் வந்த சகல முஃமின்களிலும் ஆக பெரிய ஈமான்தார் யாரோ அவர்தான் சையிதுனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. நபிமார்களுக்கு பிறகு அவங்களோட தரத்துக்கு யாரும் இல்லை, அவ்வளவு பெரிய ஒரு சஹாபிதான் சையிதுனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. சூரத்துல் ஹுஜுராத்திலே ஆயத்து வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனமாக இருந்தாலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளே என்ன மரியாதை ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் கற்பிக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதின்நபி. ஈமான் உள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை காண உங்களுடைய சப்தங்கள் உயரக்கூடாது, சப்தங்களை தாழ்த்திக்கோங்க, சப்தம் உயர்ந்து விடக்கூடாது. கடைசியில ஆயத்து என்ன சொல்லுது தெரியுமா? இதையும் மீறி இதற்கு பிறகு சப்தம் உயர்வாக இருந்தா உங்களோட அமல் எல்லாம் அழிஞ்சி போய்த்திடும், தொழுகை எல்லாம் மண்ணாகிடும், ஹஜ்ஜிகளை அழிச்சு போட்டுடுவோம், ஜகாத்துடைய நன்மைகளை இல்லாமலாக்கி விடுவோம், ஜிக்ருகளுடைய நன்மைகள் எல்லாம் அழித்து சின்ன பின்னப்படுத்தி விடுவோம். அடுத்தது நரகம் போறதுதான் என்ற நிலைமை வரும். நீங்கள் அறியாமலே உணராமலே உங்களுடைய அமல்கள் அழிஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுகளை கூட கண்ணியப்படுத்தி பேசுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ஏன் அனுப்பினார், அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு ஏன், எங்களுக்கு அவர்களை தலைவராக செய்தாக ஆக்கியது எதற்காக? வெறுமனே பேசுவதற்கல்ல, நீங்க எல்லாரும் அவரை போல ஆகுங்க. முன்மாதிரியான ஒருவரை, முன்மாதிரி மிக்க ஒருவரை, கண்ணியத்துக்குரிய ஒருவரை உங்களுக்கு முன்னால் காட்டியிருக்கிறோம். அவர்களுடைய சரித்திரம் நட்சத்திரத்தை விட வெளிச்சமாக உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அவர்களை போன்று உங்களுடைய இல்லத்தையும் மாற்றிக்கோங்க. தொழுகைய அவர்களை போல, ஜகாத் அவர்களை போல, ஹஜ்ஜி அவர்களை போல, திருமண வைபவம் அவர்களை போல, திருமணத்தின் எல்லா விடயங்களும் அவர்களை போல, வியாபாரம் அவர்களை போல, எல்லா துறையிலும் இருந்து காட்டினாங்க. ரசூலாக இருந்தாங்க, நபியாக இருந்தாங்க, ஒரு தலைவராக இருந்தாங்க, நாலு பெண் பிள்ளைகளின் தந்தையாக இருந்தாங்க, பதினோரு பெண்களின் கணவராக இருந்தாங்க, குறைசி வம்சத்தின் தலைவராக இருந்தாங்க. எல்லா துறையிலும் ஒரு தலைமைத்துவத்தை காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கும் வாழ்ந்து அதை அமானிதமாக எங்களுடைய கழுத்தில் கட்டிவிட்டு போய்விட்டார்கள். தொழும்போது ரகசியமாக அறைக்குள் பூந்து கொண்டு தொழல்ல, அவர்கள் தொழுவிக்க வேண்டும் ஒரு மிஹராப் அளிக்கப்பட்டது. நாங்கள் பயானுக்குத்தான் மிக மிம்பருக்கு மேல நிற்கிறோம். அல்லாஹுடைய தூதர் மிம்பருக்கு மேல நின்றுதான் தொழுவிச்சாங்க.
தொழுவிக்கிறதுக்குள்ளது போல மிம்பர் ஒன்று தயாரிக்கப்பட்டது. எதற்கு?
என்ன போல எல்லாரும் சொல்லுவோம். சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உசல்லி, நான் எப்படி தொழுகிறத நீங்க காண்றீங்களோ அது போல நீங்களும் சொல்லுங்க.
ஹஜ்ஜுடைய வணக்கம் ரெண்டு மாதம் முழு மதீனாவிலும் சூழ இருக்கிற முஸ்லிம் ஊர்களிலும் அறிவிப்பு செய்யப்பட்டது. கடைசி ஹஜ்ஜுக்கு நான் போக போறேன், வாரவங்க எல்லாரும் என்னோட வாங்க, ஏன் நீங்கதான் கடைசியான ஹஜ்ஜ பார்க்கணும்,
பின்னால வாரவர்களுக்கு ஹஜ்ஜி இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கணும். தவாப் செய்யறாங்க, காபத்துல்லாவை சுத்தி ஒட்டகத்துக்கு மேல நின்று அல்லாஹுடைய ரசூல் தவாப் செய்வது ஒட்டகத்துக்கு மேல ஏறி. ஏன்
தவாப் எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுக்க
சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜை என்னிடம் படியுங்க, உங்களுடைய உம்ராக்களை என்னிடம் படியுங்க.
ஹஜ்ஜி உங்களை இஷ்டப்படி செய்யலாதே, உம்ரா நீங்க நினைத்தவாறு செய்யலாதே, நான் காட்டிய வழியில் போனால் மட்டும்தான் அல்லாஹ்வை அடைய முடியும், இல்ல இடையில போனீங்கன்னா ரோட் பிளாக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையை விட்டுவிட்டு உங்களுடைய தலைக்கு மூளைக்கு பட்ட வழிகளை எல்லாம் பயணித்தால் பயணிக்கலாம், ஒரு எல்லை வரைதான். அல்லாஹ் வரை போய் சேர முடியாது. அல்லாஹ் வரை போய் சேருவதாக இருந்தால் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய அந்த ட்ரக்ல அந்த பாதையில தான் நீங்க வரணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே சிபத்துகள் நல்ல பண்புகள் இருந்ததென்றால் அல்லாஹ் அவர்களை இவ்வளவு தூரம் நேசிப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால்
அவர்களுக்கு இருந்த ஒரே கவலை, தனது மனைவிமார்களுக்கு இருக்கிற கஷ்டங்களிலே வருகிற கவலையை விட பிள்ளைகளுக்கு நோய் நொம்பலங்கள் வரும்போது அதை பார்த்து வருகின்ற கவலையை விட, மகள்மாருடைய சக்கராத்தை பார்த்து வருகின்ற கவலையை விட, மனைவி இழக்கும் போது மனைவி உயிரிழக்கும் போது வருகின்ற கவலையை விட அவர்களுக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஒரு காபிராக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடாமல் அல்லாஹுவை சுஜூது செய்யும் முஸ்லீமாக இருக்கணும் என்று 1400 வருஷத்துக்கு முன்னாலே கனவு கண்டு அழுதாங்க சொல்லலாம். அந்த இறக்கம் தான் எங்களை இன்றைக்கு முஸ்லீமாக உட்கார வச்சிருக்கு.
அவர்களும் எங்களை போன்ற சுயநலவாதிகளாக வெறும் இபாதத்தை மட்டும் செய்து கொண்டு மதீனா முனவராவை மட்டும் பாதுகாத்துக் கொண்டு இருந்திருந்தால்
மதீனாவோடு இஸ்லாம் மட்டுப்பட்டிருக்கும். 2000-3000 ஆகாய மைல்களுக்கு அப்பால் உள்ள இந்த இலங்கை தீவுக்கு இஸ்லாம் வந்திருக்காது. அன்று அவர்கள் சுஜூதில் அழுத அழுகை இதற்குத்தான். எனவே தான் குர்ஆன் சொல்லுகிறது,
லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும்,
உங்களிலிருந்தே உங்களுடைய ரசூல் வந்திருக்கிறார், நீங்கள் கஷ்டப்படுவதை அந்த ரசூல் தாங்கிக் கொள்ள மாட்டார்.
உம்மத்தில் உள்ளவர்கள் கஷ்டப்படுவதை தாங்காத ஒரு ரசூல் தான்
ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹரீஸுன் அலைக்கும், இந்த ஆயத்தை ஞாபகம் வைங்க,
ஹரீஸுன் அலைக்கும், நீங்கள் எல்லாரும் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் அல்லாஹ் விரும்புகிற மனிதனாக வாழணும் என்று
பேராசப்பட்ட ரசூல். வெறும் விரும்பினவங்க இல்ல, பேராசப்பட்டவங்க. மகளுக்கு வீடு வேணும், மகனுக்கு தொழில் வேணும், மருமகள் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று ஒரு வாப்பா ஆசைப்படுறாரே, உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் ஆசைப்பட்டான். இந்த உம்மத்தில் உள்ள எல்லாரும் சொர்க்கவாதியாக மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரஊஃபுர் ரஹீம், மூமின்களுடன்
ஈமானில் சுமந்த மனிதர்களுடன்
மிக இரக்கம் உள்ளவர்களாக, மிக கருணையுள்ளவர்களாக, ரஊஃபாக ரஹீமாக இருந்தார்கள் என்ற குர்ஆன் அந்த அன்புடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த மிக சிறந்த பண்பை எடுத்து காட்டுகின்றது. இதனாலதான் மிக சிறந்த நற்குணம் படைத்த ஒரு மாமனிதராக முஹம்மது ரசூலுல்லாஹி இருந்தார். நற்குணம் என்கிறது என்ன? யாரோடே பேசாம பூமிக்கு நோகாம நடக்கிறதா? மக்கள் சொல்வாங்க, அவர் நடக்கிறதே பூமிக்கு விளங்காது, யாரோடையும் கலைக்க மாட்டாரு, நல்ல மனிதர் என்றுவாங்க.
வீட்டுல போய் கேட்டு பார்த்தா தெரியும், வீட்டில சட்டி உடையிறதும் பிங்கான் உடையிறதும் அவராலதான். இவரை எல்லாம் நற்குணம் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. நற்குணத்துக்கு ஒரு வரிவிறக்கணம் இருக்குது.
நற்குணம் என்றால் என்ன தெரியுமா? என்னால மற்றவர்களுக்கு சிரமம் வரக்கூடாது, மற்றவர்கள் தரக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்ளணும்.
நான் யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது, என்னால் ஊருக்கு கஷ்டம் வரக்கூடாது, என்னால் மனைவிக்கு கஷ்டம் வரக்கூடாது, என்னால் பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது,
அவர்கள் தார கஷ்டங்களை நாங்கள் தாங்கிக் கொள்வோம். இதுதான் அஹ்லாக் நல்ல குணத்துக்கு வரை விளக்கணும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் உலகத்துக்கு வெளிக்காட்டினார். எந்த கடினமான இடத்திலையும் யாரும் அந்த இடத்தில் தாங்க முடியாத இடத்தில் உயர்ந்த குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய ரசூலை எந்த நிமிடத்தில் வேணுமென்றாலும் தீர்த்து கட்ட கங்கணம் கட்டிய ஒரு மன்னர் தான் ரோம் மன்னர். எந்த நேரமும் படைகளை தயார் செய்வார், பணத்தால் உதவி செய்வார். முஹம்மது ரசூலுல்லாஹ் தலைக்கு விலை நிர்ணயம் செய்தார். இந்த ரோம் மன்னருக்கு கடிதம் எழுகிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோட இருக்கிற கோபத்துக்காக கடின வார்த்தைகளை போட்டு நாரி பெயர்ந்து கடிதம் எழுதல்ல, குணம் வெளியாகவே மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா அலீமிர் ரோம், முஹம்மது ரசூலுல்லாவிடம் இருந்து லெட்டர் போகுது யாருக்கு, ரோமர்களின் மிக பெரும் தலைவருக்கு. எவ்வளவு அஹ்லாக் பாருங்க, அந்த வசனமே இப்போது இஸ்லாம் கிடைக்கும். அலீமிர் ரோம், தன்னுடைய விரோதியை அலீமிர் ரோம் என்கிறார்கள், கௌரவத்துக்குரிய ரோமர்களின் தலைவர் என்கிறார்கள். இதுதான் மனிதாபிமானம், இதுதான் நற்குணம். எதிரிக்கு முன்னால் தன்னுடைய கௌரவத்தை காண்பிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹஸம் வாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார், ஒரு கிராமப்புற மனிதன் காட்டரபி வருகிறான் மஸ்ஜிது நபவி. ஒன்னு கேட்கிறான், ஐன முஹம்மது, முஹம்மது என்ற ஒரு இங்க இருக்கிறான். அவர் ஒரு கை பார்க்கத்தான் வந்தேன். கிராமப்புற மக்களுக்கு நாகரீகம் தெரியாது, யாருடன் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. இங்கவர் என்று கேட்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சபையை கூட்டி வச்சுட்டு அதுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அதுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இந்த காட்டரவி நினைச்ச அடுக்கடுக்கான பாதுகாப்புகளுக்கு மத்தியில, பாதுகாவலர்களுக்கு மத்தியில பெரிய செக்யூரிட்டியோடு இருப்பாங்க. முன்னால வீரத்தோடு வந்த காட்டரவி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால போன உடனே நடுங்க ஆரம்பிச்சார். கைகள் எல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது. இப்படி ஒருவன் எங்கட முன்னுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம் பாத்தீங்களா? புளிய போல வந்தாரு, பூனைய போல மடிஞ்சாருந்தோம், நாங்க இதற்கென்று பெருமைப்படுவோம். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நடுங்கிறத கண்டு கண்ணீர் வந்துட்டான். என்னை நெருங்குபவர்கள் எல்லாம் இப்படி நடுங்கினால் எனது இஸ்லாத்துக்குள் இவர்கள் வருவார்களா? அவங்களோட பயம் அதுதான். அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், யா ஹாதா லா தஹ்ஜா, ஏ மனிதா, இப்படி என்ன கண்டு பயம், நீ நடுங்காத, நான் ஒரு பயங்கரவாதி அல்ல, நான் ஒரு மிருகம் அல்ல. சொல்லி இருக்க முடியும், நான் தான் நபிமார்களுடைய தலைவர், நான் தான் ரசூல்மார்களுடைய தலைவர், நான் போகாமல் சுவர்க்கமே திறக்காது, நான் தான் மேலாட்சி போனவன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக முடியாத சிதரத்துல் முன்தஹாவை தாண்டியவன், குறைசி குலம் மக்காவின் அழிவறி, மதீனாவின் மன்னன் சொல்லி இருக்கலாம் அல்லவா? அப்படி பேசல, அது பேசுற இடம் அல்ல. சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள், அனபுனு இம்ராஅத்தின் தக்குலுல் கதீப், பொருளாதார வசதிகள் குந்தி வீட்டில சாப்பிட வழி இல்லை, யாராவது இறைச்சிகளை ஹதியாவாக கொடுத்தான், நீண்ட நாள் அந்த இறைச்சிகளை பக்குவப்படுத்தி வெயிலில காய்ச்சி எடுத்து நீண்ட நாள் சாப்பிட்ட ஒரு ஏழை பெண்ணின் மகன் தான் நான், காய்த்த மாமிசத்தை உண்ட ஒரு பெண்ணின் மகனே நான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அஹ்லாக் எங்கே எந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகலிப்போர் நடைபெறுகிறது, அகலிப்போர் நடைபெறுகிறது. மதீனாவை சுற்றி எதிரிகள் குழுமிருக்கிறார்கள், பல கோத்திரங்கள் சேர்ந்து மதீனாவை ஒரே அடியாக அடித்து நிர்மூலமாக்குவோம் என்று வந்திருக்கிறார்கள். இப்போது மதீனாவின் பிரதான பாதைகளில் பெரும் பெரும் குழிகளை சஹாபாக்கள் தோண்டுகிறார்கள். ஏன்? எதிரிகள் உள்ளே வராமல் இருக்க. மதீனாவின் குளிரான காலம், மதீனாவில் உள்ளவர்களுக்கு தெரியும், சில மாதங்களில் கடும் குளிர், யுத்த சூழலில் கடைகளில் பொருள் இருக்காது, உணவுக்கு தட்டுப்பாடு, பசி வேற, வீடுகளில் உணவில்லை, கடைகளில் பொருட்கள் இல்லை,
குளிரான காலம்,
பசி. சஹாபாக்கள் எல்லோரும் பசியோட வேலை செய்யறாங்க, வயிறுகளில கல்லுகளை கட்டி இருக்கிறாங்க. சூட்டினுடைய அந்த பசி, பசியினால வரக்கூடிய சூட்டை அடக்குவதற்காக ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான ஜுப்பாவுக்குள்ள ரெண்டு கல்லு கட்டி இருக்கிறார். இந்த காட்சியை பார்த்த உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு துடிச்சு போனான். ஒரு வாப்பா பசியினால வயிற்றுல கல்ல கட்டி இருந்தா ஒரு மகன் பொறுப்பாரா? மனித நேயம் உள்ள ஒரு மகன் பொறுப்பாரா? தாய் பசியிலே வாடிக்கொண்டிருப்பதை கண்ட ஒரு மகன் பொறுப்பாரா? தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கண்டா எப்படி பொறுப்பாரு? ஓடினார் வீட்டுக்கு, மனைவி சஹலாவை அழைத்து சொன்னாரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டே அவங்க இருக்கிற காட்சியை என்னால பொறுத்து கொள்ளேனா? இந்த நேரம் ஒரு விருந்து கொடுக்கலை என்றா நாங்க ஆட்சியே இல்ல, விருந்து தயாரி. அவ சொன்னா ரெண்டே கா கிலோ மா இருக்குது, ரமலானில பித்தரா கொடுக்கிறோமே ரெண்டே கா கிலோ அரிசி, அந்த அளவுக்கு ஒரு தா மா இருக்குது. ஒரு சின்ன ஒரு வருடம் பூர்த்தியாகாத ஆட்டுக்குட்டி இருக்குது, ஆட்டை இவர் அறுக்கிறார், மனைவி அங்கே மாவை தயார் செய்கிறார், விருந்துக்கு அழைப்பு கொடுக்க போகிறார் ஜாபிர் ரலியல்லாஹு. இது சஹீஹுல் புகாரியில் பதியப்படுகிறது. காதில போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சின்னொரு விருந்து, நீங்களும் கொஞ்சம் பேரும் வாங்க. எவ்வளவு? ஒரு ரெண்டேகா கிலோமா, பத்து பேருக்கு கூட அந்த பட்டினியான நேரத்தில் தாங்கி பிடிக்காது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சட்டி அடுப்பிலிருந்து இறக்காதீங்க, மாவையும் நீங்க ரொட்டியாக சுட்டுடாதீங்க, நாம் வாருங்க. முழு சந்தத்துக்கும் அழைப்பு கொடுத்தார்கள், ஏ சந்த துவாசிகளே, ஜாபிருடைய வீட்டில் அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு. 800 முதல் 1300 பேர் வரைக்கும் இருந்தார்கள், 800 முதல் 1300 வரைக்கும் இருந்தார்கள். அனைவர்களும் ஹஜரத் ஜாபிரின் வீட்டுக்கு படையெடுக்க ஹஜரத் ஜாபிருக்கு வேர்வை வந்துச்சு, இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு போறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கல்ல கட்டிட்டு போறாங்க முன்னால, விருந்தே அவர்களுக்கு தான். நேரே போய், நான் சையீத், நான் நபி, நான் ரசூல், நான் மதீனாவின் மறுமன்னன், முதலாவது சகனை எனக்கு வச்சிருங்க. அவங்களா குந்தினாங்க? அவளாவது முதல் சகன்ல இருந்து சாப்பிட்டுட்டு எழுதியாங்களா? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டி கிட்ட போனாங்க, ஹாதி மாத்தினாங்க, சட்டியில விளம்ப போனது தான். சையீதுடைய பழக்கமே அதுதான், கடைமைத்துவத்தின் பழக்கம், தனக்கு கீழுள்ளவர்களுக்கு ஊழியம் செய்வது, தனக்கு கீழுள்ளவர்களின் மரியாதை எதிர்பார்ப்பதல்ல. பயந்தார்கள் மற்றவர்கள் பசியில் இருப்பார்களோ. 1300 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கப்பட்டு புசித்து விட்டு ராகத்தாக எல்லோரும் போடப்படுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுகிறார்கள். இது ஒரு தலைமைத்துவ பண்பாடு. ஆகவே இந்த கவலைதான் கடைசி மூச்சு உடலில் இருந்து பிரியும் வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாவிடம் இருந்தது. மகளே பாட்டு அழுதுட்டாங்க, நாங்க காண்கிற காலம் எல்லாம் வாப்புக்கு நெருக்கடி தான், வாப்பு அடியும் மேற்றும் உதையும் ஊரையை விட்டு பிரிந்து நோயாளியான நிலையிலும் அல்லாஹ் கஷ்டத்தை வச்சிருக்கிறான். புகாரியில் முஸ்லீம் இருக்குது, அழுதாங்க ஃபாத்திமானாகி, வா கரப அபதா, என்ற வாப்புக்கு இந்த நேரமும் இவ்வளவு கஷ்டமே. அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்க, மகளே இந்த உலகத்தில கடைசி நான், என்னுடன் எனது கஷ்டங்கள் முடிய போகிறது, நாளை முதல் நான் அனுபவிக்க போகிறேன். இந்த சிந்தனையை தான் இந்த உம்மத்துல் முஹம்மதியாவில் பிறந்த நானும் நீங்களும் சுமக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பில் இருக்கிறோம். இதை சுமந்தால் இந்த இலங்கை நாடு 10% முஸ்லிம்களுடன் இருக்காது, 100க்கு 100 முஸ்லிம் என்ற நிலையை அடையும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தில் ஓடிய அன்பு நபியின் ரத்தத்தில் ஓடிய அன்பு நபியின் உயிரில் ஓடிய அந்த சிந்தனையை நாங்களும் சுமப்போம் தான். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை மார்க்கமாக எடுத்து பின்பற்றவும், அவர்களை உள்ளத்தால் உடலால் வாழ்க்கையால் நேசிக்கவும் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முழு உம்மத்து முஹம்மதியாவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கயாமத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. ஹவ்லுல் கௌசரி நீரருந்தும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அவர்கள் எந்த அமானிதத்தை எங்களிடம் ஒப்படைத்து சென்றார்களோ அந்த அமானிதத்தை பொறுப்புடன் நிறைவேற்றும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா. الحمد لله رب العالمين.
قل للكون وقل.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.